மறுபடியும் சர்டிபிகேட்டின் தியாலஜி ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ்க்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் இந்த சர்டிபிகேட்டை பெறுவதற்கு இந்த கோர்ஸில் உள்ள அசைன்மெண்ட்ஸ் கட்டுரைகளை எழுத வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம். நீங்கள் இந்த கட்டுரைகளை எழுதுவதற்கு இரண்டு புத்தகங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் என்ற இந்த முதல் பாகம், இரண்டாம் பாகம். இந்த புத்தகம் வேண்டுவோர் தயவுசெய்து எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கொரியர் செலவோடு கூட ₹200 அனுப்புவீர்களானால் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தபால் மூலமாகவோ அல்லது பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாகவோ இந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் எங்களுக்கு பணத்தை அனுப்பலாம். கோர்ஸுக்கு எந்த விதமான கட்டணம் இல்லை, இது உங்களுக்கு இலவசமாக அருளப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து நீங்கள் இதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கின்ற குறித்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் நீங்கள் தயவுசெய்து படித்து கவனமாக எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த அசைன்மெண்டை இந்த வெப் பேஜ் அதிலே நீங்கள் டைப் செய்து அனுப்பலாம், அல்லது நீங்கள் கையில் எழுதி ஸ்கேன் செய்து எங்களுக்கும் அனுப்பலாம். எந்த சந்தேகமாக இருக்குமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய மொபைல் எண் 9842767184. மறந்துவிட வேண்டாம். தொடர்ச்சியாக அடுத்த பகுதியாக திருத்துவம் என்றால் என்ன? இந்த பகுதிக்கான அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது அசைன்மெண்ட், திருத்துவம் என்றால் என்ன? இரண்டாவது எழுத வேண்டிய கட்டுரை, பழைய ஏற்பாடு திருத்துவத்தை குறித்து என்ன போதிக்கிறது? அடுத்தது, அதாவது இந்த திருத்துவம் என்ற தலைப்பில் நான்காவது கட்டுரையாக, பிதாவாகிய கடவுளை பற்றி எழுதுக. இன்னுமாக ஐந்தாவதாக, குமாரனாகிய கடவுளை பற்றி எழுதுக. கிறிஸ்து கடவுள் என்பதை குறித்த பழைய ஏற்பாட்டு குறிப்புகள் என்ன? இது இங்கு ஐந்தாவது கட்டுரை. ஆறாவது கட்டுரை, பரிசுத்த ஆவியாகிய கடவுள் பற்றி எழுதுக. ஆகவே இந்த திருத்துவம் என்ற தலைப்பில் ஆறு கட்டுரைகள் நீங்கள் எழுதி எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருத்துவம் என்றால் என்ன? கிறிஸ்தவர்கள் கடவுளை பற்றி பேசும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய திருத்துவ கடவுளை குறித்து பேசுகிறார்கள். திருத்துவம் என்ற வார்த்தையை நீங்கள் வேதாகமத்தில் வாசிப்பதில்லை. ஆனால் கடவுள் மூன்று நபர்களாக இருக்கும் ஒருவர் என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. திருத்துவம் என்ற வார்த்தையை வேதாகமம் பயன்படுத்தாவிட்டாலும் கடவுள் ஒரே தன்மையுள்ள மூன்று நபர்களாக இருக்கிறார் என்று போதிக்கிறது. இந்த போதனை விளங்கிக் கொள்வதற்கு சற்று கடினமானதுதான். இதை யாரும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருத்துவத்தை குறித்து வேதம் போதிக்கிற காரியத்தை நாம் கவனமாக கவனித்தால் இந்த உபதேசத்தை நாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் என்பதில் சந்தேகமில்லை. இதில் நாம் நான்கு பொதுவான தவறுகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, திருத்துவம் என்பது மூன்று கடவுள்களை பற்றி பேசுவதாக சிலர் நினைக்கிறார்கள். அவ்விதம் கருதுவது மிகவும் தவறானதாகும். கடவுள் ஒருவர் மட்டுமே. இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6:4, ஏசாயா 44:6, இன்னமாக மார்க்கு 12:29-32 மற்றும் 1 கொரிந்தியர் 8:4 ஆகிய வசனங்களையும் நீங்கள் தயவுசெய்து எடுத்து வாசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, சிலர் பிதா மட்டுமே உண்மையான கடவுள் என்றும் பரிசுத்த ஆவியும் குமாரனும் உண்மையான கடவுள்கள் அல்ல என்றும் கருதுகிறார்கள். எகோபுவின் சாட்சிகள் என்னும் கள்ள உபதேசத்தை போதிக்கிறவர்கள் பல நவீன இறையியலாளர்களும் இந்த மோசமான தவறை செய்கிறார்கள். கிறித்துவத்தின் இறை நபர்களிடையேயுள்ள சமநிலையை பற்றி இயேசு பேசுகிறார். அவர், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்கிறார். மத்தேயு 28:19 கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய கடவுள்களுக்கு சமமானவர்கள் என்பதை கூறும் கொலோசியர் 2:9 மற்றும் மத்தேயு 12:31-32 ஆகிய வசனங்களையும் தயவுசெய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். சில திருத்துவத்தில் இருக்கும் மூன்று நபர்களும் மூன்று நபர்கள் அல்ல என்றும் ஒரே நபர்தான் மூன்று வடிவங்களில் தோன்றுகிறார் என்றும் கூறுகின்றனர். தண்ணீர் வெவ்வேறு வெப்பநிலையில் திரவமாகவும் பனிக்கட்டியாகவும் நீராவியும் காணப்படுவதைப் போல ஒரே கடவுள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் மூன்று வெவ்வேறு வடிவங்களில் தோன்றுகிறார் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் வேதாகம போதனையின்படி திருத்துவத்தின் மூன்று நபர்களும் ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டவர் என்பதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. பிதா சிலுவையில் அறையப்படவில்லை. பெந்தகோஸ்தே நாளில் குமாரன் விசுவாசிகள் மீது பொழிந்தருளப்படவில்லை. லூக்கா 23:46 பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமா இயேசு கூப்பிட்டு சொன்னார் என்று வாசிக்கிறோம். இது இயேசு தனியான நபர் என்பதை காண்பிக்கிறது. மத்தேயு 3:16-17 இன்னமாக 27:46-46 மற்றும் அப்போஸ்தலர் 2:1-4, 17 ஆகிய வசனங்களையும் பார்க்கவும். 4வதாக, திருத்துவத்தை புரிய வைப்பதற்காக சில உதாரணங்கள் சில வேளைகளில் சொல்லப்படுகின்றன. உதாரணமாக, மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு வட்டம் வரைந்து காண்பிக்கப்படலாம். ஒவ்வொரு பாகமும் திருத்துவத்தின் ஒவ்வொரு நபரையும் குறிக்கிறது என்பதான உதாரணம். இந்த உதாரணம் உதவிக்கரமாக தோன்றினாலும் இது கடவுளை பற்றிய தவறான கருத்தையே கொடுத்துவிட முடியும். அவ்வட்டத்தில் உள்ள ஒரு பகுதி எடுத்துவிட்டால் அது வட்டமாக இருக்காது. ஆனால் திருத்துவத்தை பொறுத்த மட்டில் இது உண்மையல்ல. திருத்துவத்தின் நபர்கள் கடவுளின் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் என்று வேதம் போதிப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவருமே கடவுளாக இருக்கிறார்கள். ஒருவேளை கணக்கு பாடத்திலிருந்து ஒரு உதாரணத்தை முன்வைக்கலாம். 1+1+1=3 என்பதான திருத்துவத்திற்கு பொருந்தாது. 1+1+1=1 என்ற சமன்பாடு நம்முடைய பகுத்தறிவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் திருத்துவத்தை ஓரளவு விளங்கிக் கொள்வதற்கு அது உதவுகிறது. நம்முடைய குறைவுள்ள அறிவினால் அளவற்ற கடவுளை புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் திருத்துவத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் மட்டுமே தம்மை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று மத்தேயு 11:25 சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் மூன்று நபர்களாக வெளிப்படும் ஒரே கடவுள் என்பதை நாம் நம்ப முடியும். 1 கொரிந்தியர் 2:11 வாசித்து பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும்படியான தலைப்பானது பழைய ஏற்பாடு திருத்துவத்தை குறித்து என்ன போதிக்கிறது, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறது. திருத்துவத்தை குறித்த போதனை புதிய ஏற்பாட்டில் இருந்துதான் வருகிறது இருப்பு என்பதாக நாம் சொல்லலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நிச்சயமாக திருத்துவத்தை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளை நாம் வாசிக்க முடிகிறது. 1, கடவுளை குறித்த பன்மை குறிப்புகள். சில வேளைகளில் கடவுள் தம்மை பற்றி பன்மை மொழியில் பேசுகிறார். உதாரணமாக, ஆதியாகமம் 1:26 நம்முடைய சாயலில் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லப்படுகிறது. இன்னுமாக என்னுடைய சாயலில் மனிதனை படைப்பேன் என்று சொல்லவில்லை. நம்முடைய சாயல் என்று பன்மையில் இங்கு சொல்லப்படுகிறது. வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியேற பெற்றவை. மத்தேயு 4:4-5:18 வாசிக்கிறோம். ஆகவே கடவுள் தம்மை பற்றி பன்மையில் பேசும்போது அதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்க வேண்டும். கடவுள் தம்மை மூன்று நபர்களில் திரியேக கடவுளாக வெளிப்படுத்துவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தவே அவ்விதம் பேசினார் என்பதை இப்போது நாம் நன்கு அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் சில வேத பகுதிகளிலும் கடவுள் தம்மை பற்றி பன்மையில் வெளிப்படுத்துகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்ற கடவுளின் சத்தத்தை ஏசாயா கேட்கிறார். ஏசாயா 6:8, 3:22, 11:5-6:7 வசனங்களை தயவு செய்து வாசித்து பாருங்கள். இனமாக கர்த்தருடைய தூதன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கடவுள் தம்முடைய மக்களுடன் கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்படும் யாவேயின் ஒரு தூதன் மூலமாக பேசினார். பல இடங்களில் கர்த்தருடைய தூதன் கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். ஆதியாகமம் 16:16 சாராளை விட்டு ஆகார் ஓடிப்போவதை பற்றி வாசிக்கிறோம். அவ்வதிகாரத்தில் 7 கர்த்தருடைய தூதன் ஆகாரை சந்தித்து பேச தொடங்குகிறார். அந்த கலந்துரையாடலின் முடிவில் ஆகார் கடவுளை கண்டதாக குறிப்பிடுகிறார். 13 வாசித்து பாருங்கள். இங்கே கர்த்தருடைய தூதன் என்பது கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இதே காரியத்தை நாம் மற்ற வேத பகுதிகளிலும் காண்கிறோம். இனிமாக நாம் வாசிக்கும்படியான பல பகுதிகளை குறித்து சொல்லுகிற வேளையில் இதை குறித்து நாம் விதமாக வாசிக்கிறோம். ஆதியாகமம் இனிமாக 18:1-33 வசனங்களை வாசித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 6:11-11 வசனத்தை வாசித்து பாருங்கள். 13:3 வசனம், 9 வசனம், 22 வசனம் ஆகியவை கவனிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி சுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று மோசேக்கு வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்பது தியோபனிஸ் என்று சொல்லுகிற இறை உருவங்கள். அதாவது மனிதனுக்கு கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிற வழிமுறை. கடவுளில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிக்கும் இன்னும் சில இடங்களும் வேதாகமத்தில் உண்டு. யோசுவா எரிகோ நகரத்தை தாக்குவதற்கு சற்று முன்பாக கர்த்தருடைய ராணுவத்தின் தளபதி என்று வர்ணிக்கப்படும் ஒருவரை அவர் கண்டார். யோசுவா 5:13-15, ஆனால் இந்த மனிதர் கர்த்தர் என்றும் வர்ணிக்கப்படுகிறார். 6:2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னாட்களில் ஏசாயா மேசியாவை குறித்து பேசும்பொழுது அவரை பாலகன் என்றும் வல்லமையுள்ள கடவுள் என்றும் அழைக்கிறார். இதை போன்று நாம் படிக்க வேண்டிய மற்ற வேத பகுதிகள் சங்கீதம் 44:7-8 வசனங்கள், 109:1 வசனம், ஏசாயா 48:16 வசனம், எரேமியா 23:5-6 வசனங்கள், தானியேல் 3:25 மற்றும் ஓசியா 1:7. திருத்துவத்தை குறித்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு கவனமாக மக்களை கடவுள் ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டை நவாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? உண்மையில் கடவுள் என்பதற்கான எபிரேய பதமாகிய எலோஹிம் என்பது பன்மை பதமாக இருப்பினும் எப்போதும் ஒருமை வினையோடுதான் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம் ஆதியாகமம் 1:1-3:4 வசனங்கள், பிதாவாகிய கடவுள் கள்ள உபதேசிகளாகிய மோர்மன் சபையார் மற்றும் எகோவின் சாட்சிகள் கூட பிதா கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால் இதை பற்றி நாம் அதிகம் எடுத்துக்கூற வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்டவருடைய தவறு பிதா மட்டுமே கடவுள் என்று கருதுதான். பரலோகத்திருக்கிறங்கள் பிதாவே என்று விண்ணப்பம் பண்ணும்படி இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6:9, பிறகு தமிழத்தில் கேட்டுக்கொள்வர்களுக்கு பிதா பரிசுத்த ஆவியை கொடுப்பார் என்று கூறியிருக்கிறார். லூக்கா 11:13, எருசலேமிலிருந்து தேவாலயத்தை இயேசு தம்முடைய பிதாவின் வீடு என்று அழைத்தார். லூக்கா 2:49, யோவான் 2:16, மனித குமாரன் மீது பிதாவாகிய கடவுள் தம்முடைய முத்திரையை பதித்திருக்கிறார் என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் 6:27, யோவான் 17 அதிகாரத்தில் இயேசு ஏறெடுக்கும் தம்முடைய தலைமை குருவின் விண்ணப்பத்தில், அதாவது பிரதான ஜபத்தில், கடவுளை பிதா என்றும் ஒன்றான மெய் கடவுள் என்றும் அழைக்கிறார். வசனங்கள் 1-3, சிலுவையில் இயேசுவின் கடைசி வார்த்தைகள் பிதாவே உம்முடைய கரங்களிலே நாவியை ஒப்படைக்கிறேன் என்பதே. லூக்கா 23:46, புதிய ஏற்பாட்டில் 250 மேற்பட்ட இடங்களில் பிதா கடவுளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார். பிதா கடவுளாகவும் பரிசுத்த திரித்துவத்தின் முதலாவது நபராகவும் இருக்கிறார். நாம் விண்ணப்பிக்கும் போது சாதாரணமாக பிதாவை நோக்கியே விண்ணப்பிக்கிறோம். மிகவும் அரிதான இடங்களிலே கிறிஸ்தவனிடத்திலோ அல்லது பரிசுத்த ஆவியினிடத்திலோ விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படுவதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:59, இனிமாக இசைக்கியேல் 37:9. இவ்வுலகத்தில் இருக்கும் தகப்பனுக்கும் பிதாவாகிய கடவுளுக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இவ்வுலகத்தில் இருக்கிற ஒருவருக்கு குழந்தை பிறந்தால் மட்டும்தான் அவர் தகப்பன் என்று அழைக்கப்படுவார். ஆனால் பரலோக பிதாவாக மாறவில்லை, அவர் எப்போதுமே பிதாவாகத்தான் இருக்கிறார். காரணம், குமாரன் எப்போதும் அவருக்கு மகனாக குமாரனாகவே இருக்கிறார். அடுத்ததாக, குமாரனாகிய கடவுள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலில் தம்முடைய சீடர்களுக்கு காட்சி அளித்த போது தோமா அவர்கள் நடுவில் இருக்கவில்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற அற்புதமான உண்மையை மற்ற சீடர்கள் அவரிடம் தெரிவித்த போது அதை நம்பாத தோமா இவ்விதமாக கூறினார், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். யோவான் 20:25. 8 நாட்களுக்கு பின்பு சீடர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கும் போது இயேசு திடீரென அவர்கள் நடுவில் தோன்றி தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். யோவான் 20:27 வாசிக்கிறோம். யாருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க மறுத்தாரோ அவரே தமக்குன்பாக நிற்கும்போது தோமா என்ன செய்திருப்பார்? அவர் மிகவும் இயேசுவை நோக்கி, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். யோவான் 20:28. ஒரு பாரம்பரிய யூதன் இவ்விதமாக சொல்லுவது மிகவும் அரிதானது. காரணம், யூதர்கள் ஒரே கடவுளை நம்பினார்கள். அவரும் ஆவியாயிருக்கிறார். அவர் அழிந்து போகும் மனிதன் அல்ல. ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்வது ஒன்று இறை நிந்தனையாக இருக்க வேண்டும் அல்லது மாறாத உண்மையாக இருக்க வேண்டும். ஒன்று இயேசு கடவுளாக இருக்க வேண்டும் அல்லது சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தலைமை குருவாகிய காய்ப்பா என்பவன், இயேசு தாம் கடவுளுடைய மகனா குமாரனா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும் என்று அவரை வற்புறுத்தினான். தாம் தெய்வ குமாரன், இறை மகன்தான் என்று இயேசு ஏற்றுக்கொண்ட போது அவர் இறை நிந்தனை செய்துவிட்டார் என்று காய்ப்பா பதிலுரைத்தான். மத்தேயு 26:65, தாம் உண்மையில் இறைவன்தான் என்பதை தோமாவின் அறிக்கை மூலம் இயேசு ஏற்றுக்கொண்டார். தம்முடைய உயிர்த்தெழுதலின் சிறப்பு தோற்றத்தை கொண்டு தோமாவின் சந்தேகத்தை களைந்து அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் என்று இயேசு கருதியிருக்க வேண்டும். யூதர்களுக்கும் பிரஜாதி மக்களுக்கும் அறிவிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசு தெய்வக்குமார் என்பதை ஒரு முக்கிய பகுதியாக இடம்பெற்றிருந்தது. பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தை இந்த வார்த்தைகளுடன் முடித்தார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். கிறிஸ்து இறைவனுடைய மகன் என்பதன் மூலம், தெய்வக்குமாரன் என்பதன் மூலம் அவருடைய தெய்வத்துவம் வேதாகமத்தின் பலவேறு இடங்களில் வலியுறுத்தப்படுகிறது. யோவான் 1:1-3 வசனங்களில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னமாக யோவான் 1:18, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 5:18, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். ரோமர் 9:5, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களை பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட சர்வத்திற்கு மேலான தேவன் ஆமேன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 5:17-18:23 வசனங்கள், பிலிப்பியர் 2:6, தீத்து 2:13, எபிரேயர் 1:8, 2 பேதுரு 1:1 வசனம், 1 யோவான் 5:20 ஆகிய வசனங்களையும் தயவுசெய்து வாசித்து பாருங்கள். அடுத்ததாக, காணக்கூடாத கடவுளுடைய வடிவம்தான் கிறிஸ்து பிதாவாகிய கடவுளுடைய அதே தன்மையை கிறிஸ்துவும் உடையவராயிருக்கிறார் என்று வேதாகம் சொல்லுகிறது. காணக்கூடாத கடவுளுடைய வடிவம் கிறிஸ்து. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். கொலோசியர் 1:15, கடவுள் நித்தியமானவர், கிறிஸ்துவும் நித்தியமானவர். யோவான் 8:57-58 வசனங்களில், அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னமாக வெளிப்படுத்த விசேஷம் 1:8-17 வசனங்களில், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவரம் பற்றுகிறார். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். அடுத்ததாக, கடவுள் எங்கும் நிறைந்தவர், கிறிஸ்துவும் எங்கும் நிறைந்தவர். மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இன்னுமாக மத்தேயு 28:19-20 வசனங்கள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையினும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். கடவுள் மாறாதவர், கிறிஸ்துவ மாறாதவர். எபிரேயர் 1:3 விதமாக வாசிக்கிறோம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் சொல்லப்படுகிறது. கடவுள் அனைத்தையும் அறிந்தவர், கிறிஸ்துவும் அனைத்தையும் அறிந்தவர். யோவான் 2:24-25 வசனங்களில் அப்படியிருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:23 அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியையின்படியே பலனளிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் எல்லாம் வல்லவர், கிறிஸ்துவும் எல்லாம் வல்ல இறைவனாகவே இருக்கிறார். பிலிப்பியர் 3:20-21 வசனங்களில நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கொப்பாக மறுரூபப்படுத்துவார். இன்னுமாக நாம் எபிரேயர் 1:3 வாசிக்கும் பொழுது இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் மட்டுமே செய்யும் காரியங்களை கிறிஸ்துவும் செய்கிறார். தேவன் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்கள் இவைகள். 1, கிறிஸ்து உலகத்தை படைத்தார். யோவான் 1:2-3 வசனங்களில அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. கொலோசியர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கத்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எபிரேயர் 1:1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகத்தையும் உண்டாக்கினார். கிறிஸ்து பாவங்களை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயே 2:5 வசனம் இன்னமாக 9:10 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி என்று மார்க்கு 2:5-9:10 வசனங்களை வாசிக்கிறோம். இன்னமாக லூக்கா 7:48-49 வசனங்களில் அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கிறிஸ்து அனைவரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி என்று பார்க்கிறோம். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31-32 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்குன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து என்று மத்தேயு 25:31-32 வசனங்களை வாசிக்கிறோம். இனிமாக யோவான் 5:26-27 வசனங்களில், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்காக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கிறிஸ்து நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:27-28 என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுமில்லை என்று சொல்லப்படுகிறது. யோவான் 6:47-48 இன்னும் 51 வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். மேலுமாக கிறிஸ்து கடவுள் என்பதை குறித்த பழைய ஏற்பாட்டு குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தில் ஏசாயா தரிசனம் கண்டபோது அவர் கிறிஸ்துவையே கண்டார். ஏசாயா 6:1-5 வாசிக்கும் பொழுது, இன்னுமாக 1:10 வாசிக்கும் பொழுது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதறிவுள்ள மனுஷன், அசுத்த உதறிகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 12:41 இன்னமாக 37-42 வாசித்து பாருங்கள். கடவுள் உலகத்தை படைத்தார் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். ஆனால் புதிய ஏற்பாடு அந்த கூற்றுகளை கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 104:24-25 அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என் எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும், நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 1:10-12 நாம் இயேசு கிறிஸ்துவை, தெய்வ குமாரனை குறித்து பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கு தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தேவன் விடுவிப்பார் என்று யோவேல் தீர்க்கதரிசி கூறுகிறார். இது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று புதிய ஏற்பாடு கூறுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். யோவேல் 2:32 இன்னும் 28:30-32 வாசித்து பாருங்கள். பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு யோவேலின் தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அப்போஸ்தலர் 2:16-21 அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரினாக இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்து மாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அப்போஸ்தலர் 2:22-36 இன்பமாக கத்தர் இடறுகிற கல் என்று ஏசாயா கூறுகிறார். ஆனால் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனத்தை பயன்படுத்துகிறது. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்த மன்னங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமாயிருப்பாராக, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்களின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார் என்று ஏசாயா 8:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இந்த வசனங்களை இயேசுவை குறிப்பதற்காக மேற்கோள் காட்டுகிறார். 1 பேதுரு 2:8 வாசிக்கிறோம், அவர் ஏசாயா 28:16 மேற்கோள் காட்டுகிறார். 1 பேதுரு 2:6 வாசிக்கிறோம், அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. பவுலும் இதே மேற்கோளை பயன்படுத்தி கிறிஸ்துவை விவரிக்கிறார். ரோமர் 9:33 வாசித்து பாருங்கள். மேசியாவை குறிக்கும் 110வது சங்கீதம் தம்மை குறித்தே பேசுவதாக கிறிஸ்து மேற்கோள் காண்பித்தார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை எமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். சங்கீதம் 110:1. இன்னுமாக மத்தேயு 22:41-44 நாம் வாசிக்கும் பொழுது, பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவிதமாகவே திரியேக தேவனில் ஒருவரான அவரையும் கடவுள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பல கல்ல உபதேசக்காரர்களும் இன்னுமாக நவீன இறையியலாளர்களும் பரிசுத்த ஆவியானவர் வெறும் சக்தி மட்டும்தான், அவர் ஒரு நபர் அல்ல என்று போதிக்கிறார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்பதை சொல்வதற்கு முன்பாக அவர் ஒரு நபர் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக கீழ்காணும் வேத பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். லூக்கா 12:12 சொல்லப்படுகிறது. சாட்சியிடுகிறார் என்பதற்கு யோவான் 15:26 வசனங்கள். வழிநடத்துகிறார் மற்றும் பேசுகிறார் என்பதற்கு யோவான் 16:13 வசனங்கள். அனுப்புகிறார் என்பதற்கு அப்போஸ்தலர் 13:4 வசனங்கள் மற்றும் தடை செய்கிறார் என்பதற்கு அப்போஸ்தலர் 16:6-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். நாம் அவரிடத்தில் பொய் சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 5:3 வாசித்து பாருங்கள். அவரை சோதிக்க முடியும். அப்போஸ்தலர் 5:9. அவரை துக்கப்படுத்த முடியும். எபேசியர் 4:30. மற்றும் அவரை தெய்வ நிந்தனை செய்ய முடியும் என்று மத்தேயு 12:31 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருந்தால் மட்டுமே மேற்கண்ட காரியங்கள் உண்மையாக இருக்க முடியும். இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இத்துடன் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்பதை போதிக்கிற பல தெளிவான வேத பகுதிகள் இருக்கின்றன. அப்போஸ்தலர் 5:3-4 வசனங்களில் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பொய் சொல்வதும் கடவுளுக்கு எதிராக பொய் சொல்லுவதும் ஒன்றாக கருதப்படுகிறது. ரோமர் 8:11 பரிசுத்த ஆவியானவர் இறந்தவர்களை எழுப்புகிறார். இன்னுமாக 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார், கடவுளுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஏசாயா 40:13-14 வசனங்கள், 1 கொரிந்தியர் 2:10-11 வசனங்களை வாசிக்க வேண்டும். ஏனெனில் அவர் தெய்வீக நபராயிருக்கிறார். அவர் ஒரே நேரத்தில் எங்கும் நிறைந்திருக்கிறார். சங்கீதம் 139:7-9 வசனங்கள் முடிய, இதனால் அவர் அனைத்து கிறிஸ்தவர்களுடனும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 இன்னமாக 6:19 அவர் நித்தியமானவர் என்பதை எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். அவர் உலகத்தை படைத்தவர் என்பதை ஆதியாகமம் 1:2 சங்கீதம் 104:30 வசனங்களில் வாசிக்கிறோம். பிதா கடவுளாயிருக்கிறார், குமாரன் கடவுளாயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கடவுளாயிருக்கிறார். ஆனால் 3 கடவுள்கள் அல்ல, ஒரே கடவுளாக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை சிந்தையை அறிந்தவன் யார் என்று பவுல் கேட்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? ரோமர் 11:34 நீங்கள் கடவுளை புரிந்து கொள்ள முடிந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது என்று அகஸ்டின் கிபி 354-430 முடிய குறிப்பிட்டார். நீங்களும் நானும் முழுமையாக அவரை புரிந்து கொண்டால் அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. நாம் நம்மையே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் எரேமியா 17:9 பார்க்கிறோம். கடவுளை நாம் எவரும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். நாம் அவரை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் மூவரில் ஒருவராகி அவரை நாம் இப்போதும் ஆராதனை செய்யலாம் அல்லவா? முடிவாக நாம் சொல்ல முடியாத காரியங்கள் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டின் பல இடங்களில் இந்த திரியேக கடவுள் சேர்ந்து செயல்படுவதை பற்றி நாம் வாசிக்கிறோம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார், தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு 3:16-17 வசனங்கள் முடிய இன்னுமாக 1 Corinthians 12:4-6 வசனங்கள், 2 Corinthians 13:14 வசனம், 4:6 மற்றும் 1 Peter 1:2 ஆகிய வசனங்களை பார்க்கவும். இதை பற்றி பேசுகிற மிக முக்கியமான வேத பகுதி மத்தேயு 28:19. இயேசு இவ்வுலகத்தை விட்டு தம்முடைய சீடர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு தம்முடைய பிதாவினிடத்தில் திரும்பச் செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு தம்முடைய இறுதி கட்டளையை கொடுத்தார். அதில் அவர்கள் விசுவாசிகளுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கு 3 நபர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டாலும் இயேசு நாமங்கள் என்று பன்மையில் சொல்லாமல் நாமம் என்று ஒருமையில் குறிப்பிடப்படுவதால் அவர்கள் மூவரும் ஒருவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 4 சேர்ந்த நஷியான்ஷஸ் கிரோகரி என்பவர் கூறும்போது, நான் ஒருவரை பற்றி சிந்திக்கும் போது மூவருடைய மகிமையும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது, நான் மூவரை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த ஒருவரிடத்தில் கொண்டுவரப்படுகிறேன் என்றார். ஆகவே இவரே தேவன், இவருக்கு எல்லா கனம் மகிமை. ஆகவே திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 கடவுள்கள் அல்ல, மூவர் ஒருவராக இருக்கிறவர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இலவச ஆன்லைன் இறையியல் வகுப்புகள் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சர்டிபிகேட் இன் தியாலஜி கோர்ஸ் ஆனது வேதத்தை மட்டுமே மையமாக கொண்டு எளிய முறையில் பயிற்சிகளை வழங்குகிறது. வேத சத்தியங்கள் திரித்து பேசுகின்ற இன்றைய கள்ள போதனைகள் மத்தியில் இந்த வகுப்புகள் வேதத்தை நன்கு ஆராய்ந்து கற்றுக்கொள்ளவும், வேதத்தின் அடிப்படையில் சபைகளுக்கு போதிக்கவும் உதவியாக இருக்கும். தமிழில் இதுவரை தெளிவாக வேத சத்தியங்கள் அடங்கிய இறையியல் வகுப்புகள் இல்லாத சூழ்நிலையில் இந்த இறையியல் வகுப்புகள் அநேகருக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த இலவச வேதாகம இறையியல் வகுப்புகள் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் அல்லது ஏதாகிலும் விவரங்கள், தகவல்கள் மற்றும் புத்தகங்கள் வேண்டுமானால் தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். எங்களுடைய முகவரி: சீர்திருத்த பாப்டிஸ்ட் திருச்சபை, டாக்டர் டேவிட் இளங்கோவன், 295 சாந்தி நகர், ஏற்காடு மெயின் ரோடு, சின்ன கொல்லப்பட்டி, சேலம், 636008, தமிழ்நாடு, இந்தியா. எங்களுடைய கைபேசி எண் 9842767184. நன்றி.